ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து சாந்தோக்கிய உபநிஷதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் கடந்த வகுப்பில் பார்க்கும்போது பூம வித்யா அப்படிங்கிற ஒரு இடத்துல தொடங்கிட்டு நம்ம வகுப்பை நேரம் இல்லாமல் முடிச்சிட்டோம். இப்போ அந்த பூம வித்யா அப்படிங்கிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாரத மகரிஷியும் சனகாதி முனிவர்களில் ஒருவராக இருக்கின்ற சனத்குமாரர் என்ற ரிஷியும் ஒருவருக்கு ஒருவர் கலந்துரையாடுவது போல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பூம வித்யா. இது வந்து சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதி. இப்போ இந்த பகுதியில் வந்து என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ பூமா அப்படின்னா மிக பெரியது அப்படின்னு நம்ம அர்த்தம். அப்போ இங்கே எது மிகப்பெரியதோ அதை பற்றி நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியது தான் உண்மையிலேயே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதை தவிர நம்ம வேறு எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் அதனால் பிரயோஜனப்படாது. அப்போ இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மிக பெருசு எதுவோ அதை காட்டி கொடுக்க போகுது. இருக்கிறதுலையே மிக பெரியது மிக உயர்ந்தது எதுவோ அதை காட்டி கொடுக்க போகுது. இப்போ நாரத மகரிஷி வந்து இந்த இவரை சந்திக்கும்போது, சனகாதி முனிவர்களில் ஒருவராக இருக்கின்ற சனத்குமார ரிஷியை சந்திக்கும்போது, ஐயா எது மிக உயர்ந்ததோ பெரியதோ அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது ரிஷி என்ன சொல்கிறாருன்னா, சனத்குமாரர், சரி நான் ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த நாரத மகரிஷி ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாருன்னு நான் பார்த்தோம். அந்த லிஸ்ட்டு என்ன, நான்கு வேதங்கள் தெரியும், ஐந்தாவது வேதமான மகாபாரதம் தெரியும், இதிகாசங்களில் ராமாயணம் தெரியும், அப்புறம் எனக்கு ஜோதிட சாஸ்திரம், வானவியல் சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், நீதிநெறி சாஸ்திரம், போர்க்கலை, அப்புறம் வந்து மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், கருட வித்யா, அப்புறம் நிறைய மந்திரங்கள், ஜபதபங்கள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை அவர் அப்படியே எடுத்து விட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டார். அப்போ இதை வந்து கேட்ட உடனே மிக உயரிய ரிஷியான சனத்குமாரர் என்ன சொல்லிட்டாருன்னா, நாரதா இதெல்லாம் வெறும் சப்தங்கள் அப்படின்ட்டார். வெறும் சப்தங்கள், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லைப்பா, வெறும் சப்தம் இதெல்லாம் அப்படின்ட்டார். அப்படியே நாரத மகரிஷிக்கு பொசுக்குன்னு ஆயிடுச்சு. என்ன நான் இவ்வளோ விஷயங்கள் படித்தேன்னு சொல்கிறேன், நான்கு வேதங்களையே கரைச்சி குடிச்சிருக்கேங்கிறேன், அப்புறம் மருத்துவம் தெரிஞ்சிருக்கு, வானவியல், வானவியல் எல்லாம் என்ன, ஆஸ்ட்ரானமி, அதாவது இங்கிருந்தே பூமி பந்திலிருந்து சூரியன் எத்தனை தூரத்தில் இருக்குது, சந்திரன் என்ன பண்ணிகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் கணிக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம். அப்போ அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே தன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற ஒரு அகங்காரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையை இவர் ரொம்ப சாதாரணமாக சனத்குமாரர் என்ன சொல்லிட்டாரு, வெறும் சப்தம்ட்டார். அதை கேட்ட உடனே நாரதருக்கு பொசுக்குன்னு ஆயிடுச்சு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்றாரு. ஆமாம், அது வெறும் சப்தம்தான் நாரதா. இந்த கலைகளெல்லாம் கற்றேன் என்றாலும் அதன் வெறும் சொற்பொருளை மட்டும்தான் நீ அறிந்திருக்கின்றாய். அந்த மிகப்பெரிய விஷயத்தை அறிந்ததற்கு ஈடாகாது நாரதா அப்படின்ட்டார். ஏன்னா பூமான்னா மிக உயரியது மிக பெரியதுன்னு அர்த்தம். அந்த மிகப்பெரியதை தெரிந்து கொள்ளாமல் மீதி எல்லாம் நீ தெரிஞ்சு வச்சு என்னப்பா பண்ண போற, ஏதாவது பயன் இருக்கா? ஒரு பயனும் இல்லை. அதை வந்து பல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ரிஷிகள் சொன்னாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்கிறாரு, கற்றதனால் ஆய பயனென் கொள் வாழறிவன் நற்றால் தொழாரெனின் அப்படின்னு திருவள்ளுவருடைய திருக்குறள் இதை அழகாக சொல்லும். ஒருத்தர் என்ன வேணால் படிச்சிருக்கலாம், நான் பெரிய MBBS டாக்டர், நான் வந்து ப்ரொஃபஸர், நான் வந்து அட்வொகேட், நான் என்ஜினியர் அப்படின்னு அவன் உலகத்தில் என்னென்ன படிப்பு இருக்கோ அத்தனையும் அவன் பெருமைப்பட்டு அதை வந்து தன்னுடைய பெயருக்கு பின்னாடி போட்டுக்கலாம். ஆனால் கற்றதனால் ஆய பயன் என் கொள் வாழறிவன் நற்றால் தொழாரெனின் அப்படின்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லிட்டார். அப்போ ஒரு மனிதன் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த படிப்பெல்லாம் வெறும் சப்தம்தான், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ எதுதான் உண்மையிலே தெரிஞ்சுக்கணும், வாழறிவன் இறைவன் பூமா எது பெரியதோ எது உயர்ந்ததோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகுமோ அதை அறிவதே அறிவு. இதுதான் உபனிஷத் சாரம். அதை யார் அறிந்து கொள்ள முடியும்? ஒரு எருமை அறிஞ்சிக்க முடியுமா, ஒரு பசு அறிந்துக்க முடியுமா, இல்லை ஒரு காக்கா குருவி, எதுவுமே அறிந்து கொள்ள முடியாது. படைக்கப்பட்ட ஜீவராசிகளில் ஒரு அறிவு தாவரத்தில் தொடங்கி ஐந்து அறிவு பரிமாணத்துக்குள்ளே வந்திருக்கிற மிருகங்கள் வரைக்கும் எதுவுமே இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது, பூமாவை எதுவுமே தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவு பரிமாணம் இருக்கு இல்லையா, ஆறாம் அறிவு பரிமாணம், அதை கொண்டு மனிதன் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த ஆறாம் அறிவு பரிமாணத்தை வந்து மனிதன் பயன்படுத்துவது எப்படின்னா, விவேகத்தினால் விழித்து கொள்ளும்போது தான். சும்மா ஆறாம் அறிவு பரிமாணங்கிறதுக்காக வெறும் எண்ணங்களை எல்லாம் ஏற்றி வைத்து கொண்டு இதுதான் ஆறாம் அறிவு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஆறாம் அறிவுங்கிறது என்ன, ஒரு சிந்தனா சக்தி, ஒரு பகுத்தறியும் விஷயம். அப்போ இந்த பகுத்தறியும் விஷயம் இந்த சிந்தனா சக்தியை வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே பகுத்தறிவு சிந்தனா சக்தியை வச்சு எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணும், அதுதான் பூமா. அப்போ அந்த பூமாவை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் சொல்லலாம், இப்போ நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம் அவ்வளோ படிச்சிருக்கோம், இன்றைக்கெல்லாம் நிறைய கல்வி முறைகள் வந்துடுச்சு, அன்றைக்கெல்லாம் இவ்வளோ கல்வி முறைகள் கிடையாது, இன்றைக்கி ஏதோ படிப்பெல்லாம் பேர் சொல்லிக்கிறாங்க, அப்புறம் நான் ஃபாரின் ரிட்டர்ன் வேறு சொல்கிறாங்க, எஃப்ஆர்சிஹெச் எஃப்எஸ்ஹெச்னும் பேர் போட்டுக்கிறான். அப்போ இந்த மாதிரி பல நாடுகளில் போய் படிச்சுட்டு வந்து அந்த படிப்பு படிச்சுட்டேன் இந்த படிப்பு படிச்சிட்டேன்னு சொல்லி பெருமை அடிச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த படிப்புனால ஒரு பயனும் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு பொருளாதாரத்தை பயன்படுத்திக்கலாம், அந்த படிப்பை வச்சு பணம் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் அந்த படிப்பெல்லாம் இன்றைக்கி அப்படி தான் இருக்கவும் செய்யுது. ஏன்னா நம்ம நடைமுறையில் பார்க்குறோம் இல்லையா, நம்ம பார்க்குற பெரும்பாலான மனிதர்கள் வந்து படித்த படிப்பை வச்சு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்கிறாங்களா, கிடையாது. படித்தவங்க பூரா பார்த்திங்கன்னா மக்களை ஏமாத்துறாங்க. ஏன்னா இன்றைய படிப்பு அப்படி தான் மக்களுக்கு கொடுத்துருக்கு. அதாவது எப்படியெல்லாம் கிரிமினல் தனமாக ஏமாத்தலாம் அப்படிங்கிற ஒரு கெட்ட புத்தியை தான் இன்றைக்கு வளர்த்து வச்சிருக்கே தவிர, ஒருவன் தன்னை அறிந்து தன்மயமாவதற்கோ பரமனை தெரிந்து கொள்வதற்கோ இந்த பாடத்திட்டங்கள் எதுவுமே பயன்படாதுங்கிறத நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். அதனுடைய அவல நிலையை தான் நம்ம இன்றைக்கு வாழ்க்கை முறையாகவும் பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கு வாழ்க்கை முறை எவ்வளோ மோசமாக இருக்குது பார்த்தீங்களா, மனிதர்களுடைய வாழ்க்கை முறைகளெல்லாம். அது ஏன் இப்படி மோசமாச்சுன்னா, இது போன்ற கல்வி, இந்த மாதிரி கல்விகள் வந்து என்னென்னா பணத்தை நோக்கி பிரதானமாக ஓடுகின்ற கல்வி. அப்போ இங்கே அவனுக்கு வந்து பணம் தான் பெருசு, அதுக்காக என்ன வேணால் செய்வான். இன்றைக்கு எல்லா துறைகளிலும் பார்க்கலாம். இப்போ நம்ம கல்வி எவ்வளோ தரக்குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மருத்துவத்துறையில் பார்க்கலாம். மருத்துவத்துறை தான் இருக்கிறதுலே கடவுள் மாதிரி பார்க்குற துறை. ஏன்னா கடவுள் காப்பாற்றுறாரு இல்லையா, அது மாதிரி மருத்துவர்கள் மனிதனை காப்பாற்றுறாங்க இல்லையா. இப்போ அதனால் மனிதர்கள் வந்து கடவுளுக்கு அப்புறம் யாரை தெரியுமா, கடவுள் மாதிரி பார்ப்பாங்க, மருத்துவர்களை தான் கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அந்த மருத்துவர்கள் பண்ணுற அக்கறம் இருக்குல்ல, அது நம்ம நேரில் போய் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பணம் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து போய் அட்மிட் ஆகிட்டு பணத்தை செலவு பண்ணிட்டு வர்றவங்களுக்கு தெரியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், எல்லாம் காசு, எதுக்கு எடுத்தாலும் காசு. அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பணம் அறக்கிற இடத்துல காசு, அவன் துக்கத்தில் அழுதுகிட்டு இருப்பான், அதை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை, பணத்தை வச்சுட்டு வேறு வேலையை பாரும்பான், மனசாட்சியே இருக்காது. அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் மருத்துவம் படிச்சிருக்காங்க. அதாவது மருத்துவம் என்பது ஒரு சேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி முறையை வந்து காசாக்க கற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி. அப்படி தான் இன்றைய கல்வி முறையெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் பணம். அதே மாதிரி கட்டடம் கட்டுறது, இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இன்ஜினியரிங்கில் சிவில் இன்ஜினியராக வராங்க பார்த்தீங்களா, அவங்களும் எல்லாம் வந்து கலப்படம், சிமெண்ட்டில் கலக்கிறது, இப்படி எல்லாம் ஊழல் லஞ்சம் தலை விரிச்சு ஆடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் இந்த மெட்ரோ இப்போ புதுசாக போட்டுட்டு இருக்காங்க, மெட்ரோ துறை. அதாவது பெரிய பெரிய மேம்பாலமெல்லாம் கோயம்புத்தூரில் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஒரு 15 வருஷமாக கோயம்புத்தூரில் பார்த்துட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் டிராஃபிக்கு, ஏன்னா எல்லாம் வந்து மேம்பால பணி நடந்துகிட்ருக்கிறதுனால. இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன், அது என்ன அப்படின்னா, ஏன் நான் வந்து டாபிக் மாறி போகிறேன்னா கல்வியை பற்றி கொஞ்சம் பேசிட்டு போகிறேன், அவசரப்படாதீங்க. அதாவது இப்போ வந்து இந்த கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஏரியா இருக்குல்ல, அவினாசி மெயின் ரோடு, அவினாசி மெயின் ரோடில் ஒரு பெரிய 5-star ஹோட்டல் இருக்குது, ரெசிடென்சி அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல், ரெசிடென்சி. அந்த ஹோட்டல் வந்து பெரிய ஒரு இங்கே கோயம்புத்தூர்லேயே பெரிய ஹோட்டல், எல்லாம் பெரிய பெரிய ஃபாரினர்ஸ் வந்து அங்கே தான் தங்குவாங்க, பெரிய பெரிய மந்திரிகளும் வந்து அங்கே தான் தங்குவாங்க. அந்த ஹோட்டல் பக்கத்தில் தான் அவினாசி ரோடுங்கிறதுனால அது பூரா வந்து மேம்பாலம் போயிட்டுருக்கு. அந்த மேம்பாலம் போயிட்டுருக்கிற இடத்துல அந்த பிரிட்ஜை வந்து நிறுத்துறதுக்கு வந்து தூண் வைப்பாங்க இல்லையா, கீழே பில்லர் இருக்கும், அந்த பில்லர் கட்டுவாங்க. அந்த பில்லர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், அது பூரா அந்த பில்லர் கட்டுறது இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், அது NH-47 டிபார்ட்மெண்ட் அது. அப்போ அந்த NH-47 ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எவனோ ஒரு அதிகாரிக்கிட்ட, இந்த இவன் யார் இந்த ரெசிடென்சி பெரிய பணக்காரன் இல்லையா, ரெசிடென்சின்னா யார், ஏதோ ஒரு அரசியல்வாதியாக தான் இருக்கும் நிச்சயமாக, அது வந்து சாதாரண மனிதனாக இருக்க முடியாது. பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் வந்து பெரிய பணக்காரங்க கையில் தான் இருக்கும். அப்போ வந்து அந்த அதிகாரிக்கிட்ட கையில் கைவிட்டு கொடுத்துட்டாங்க, லஞ்சம் கொடுத்து. அவங்க என்ட்ரான்ஸ்குள்ளே போகிற இடத்துல வரக்கூடிய அந்த தூண் இருக்கு பாருங்கள், அந்த மேம்பாலத்தினுடைய பில்லர், அந்த பில்லர் வந்து இடம் மாத்துறாங்க. அதாவது எக்ஸாக்டாக வந்து கவர்மெண்ட்டுடைய அந்த சர்வே இன்ஜினியர் வந்து 33 அடியில் ஒரு பில்லர் வரணும், 33 அடியில் ஒரு பில்லர் வரணும், அதுதான் பிரிட்ஜுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து. அந்த பிரிட்ஜு கட்டணும்னா அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும். பட் இந்த இவன் என்ன பண்ணுறான், லஞ்சத்தை கொடுத்து அந்த பில்லரை இடம் மாத்துறான். இவனுடைய என்ட்ரான்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த ரெசிடென்சி ஹோட்டலுக்குள்ளே போகிறதுக்குனால என்ட்ரான்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு பில்லரை இடம் மாத்துறான். அந்த பில்லருடைய அலைன்மெண்ட்டு மாறி போச்சு, ஒரு பக்கம் ஒரு பில்லர் 26 அடியிலேயே வந்துடுது, இன்னொரு பக்கம் ஒரு பில்லர் வந்து 36 அடியில் தள்ளி போகுது. அப்போ 36 அடி தள்ளி போச்சுன்னா அங்கே 26 எங்க 36 எங்க சம்மந்தம் இல்லாமல் பில்லர் இடம் மாறும்போது உங்களுக்கு பிரிட்ஜு வந்து ஸ்ட்ரென்தன் இருக்காது. ஏன்னா அந்த பிரிட்ஜெல்லாம் வந்து எக்ஸாக்டாக அந்த அளவு வீட்டில் செஞ்சால் தான், இது எத்தனையோ பொதுமக்கள் போகிற இடம் இல்லையா, அந்த பொதுமக்கள் போக வர்ற பிரிட்ஜு ஏதாவது சரிஞ்சதுன்னா கீழே விழுந்ததுன்னா எத்தனை பேர் உயிர் போகும். இப்போ கூட சமீபத்தில் குஜராத்தில் ஒரு பழைய பிரிட்ஜு இடிஞ்சு விழுந்து தண்ணியிலே விழுந்துருச்சு, எத்தனையோ பேர் செத்தாங்க. அப்போ இது மாதிரி பாருங்கள், பொதுமக்களுடைய உயிருக்கு அக்கறை இல்லை, அக்கறையே கிடையாது. அவன் பொழைச்சா போதும், அவன் வாழ்ந்தால் போதும். ஏன், அதான் கல்வி. இப்போ நான் கல்வியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதாவது எத்தனையோ பேர் எப்படி நாசமாக போனால் எனக்கு என்ன, என்னுடைய ரெசிடென்சி நல்லா இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட புத்தியில் அவன் காசை கொடுத்துருக்கான். இவனும் பில்லரை இடம் மாற்றிட்டான், ஃபவுண்டேஷன்லாம் போட்டு பில்லர் வந்துருச்சு, பில்லர்லாம் போட்டாச்சு. அது யாரோ ஒரு சமூக சேவகன் அதை கண்டுபிடிச்சி அதை கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த கேஸ் இப்போ 1 இயருக்கு மேலே நடந்து இப்போ தான் அதுக்கு தீர்ப்பு வந்துருச்சு. நல்ல தீர்ப்பு, அருமையான தீர்ப்பு கோர்ட்டில் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்கன்னா, அந்த அரசாங்கம் எப்படி திட்டமிட்டதோ அதுபடியே பில்லர் அமைக்கப்பட வேண்டும், பில்லர் இடம் மாற்றக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இது ஏதோ நல்ல ஜட்ஜ் இருந்திருப்பார் போல் இருக்கு, அவர் மூலமாக நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ இது வரவேற்கத்தக்க விஷயம். அப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கல்விங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம கற்றுக்கொள்வது எதுக்குன்னா, இந்த சமுதாயத்துக்கு நம்ம சேவை செய்யலைன்னா கூட பரவாயில்ல, உபத்திரவம் பண்ணாமாவது வாழணும். அதாவது நம்ம படித்த படிப்பை வச்சுக்கிட்டு 4 பேருக்கு நம்ம நன்மை செய்யலைனாலும் பரவாயில்ல, கெடுதல் பண்ணாமையாவது நாம் அந்த கல்வியை பயன்படுத்தணும் இல்லையா. அந்த பயன்பாடு கூட இன்றைக்கு இல்லை, அவ்வளோ மோசமாக போயிடுச்சு நம்முடைய கல்வி முறைங்கிறத உங்களுக்கு இங்கே ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்த ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். அப்போ இங்கே வந்து நாரத மகரிஷி இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லும்போது, இங்கே சனகாதி முனிவர்களில் இருக்கக்கூடிய சனத்குமாரர் என்ன சொல்கிறாரு, இது வெறும் சப்தம் அப்பா, இதையெல்லாம் படித்து பிரயோஜனம் இல்லைன்ட்டாரு. இதை நல்ல நல்ல விஷயங்களை படிச்சிருக்காரு. நாரத மகரிஷி வந்து ஃபிசிக்ஸ் படிக்கல, கெமிஸ்ட்ரி படிக்கல, சிவில் இன்ஜினியரிங் படிக்கல, அவர் வேதம் படிச்சிருக்காரு, உபனிஷதங்கள் படிச்சிருக்காரு, அவர் வந்து மருத்துவ சாஸ்திரங்கள் படிச்சிருக்காரு, வானவியல் சாஸ்திரங்கள் படிச்சிருக்காரு. அப்ப அப்படிப்பட்ட உயரிய விஷயங்களையே இங்கு வெறும் சப்தம் என்று மகான்கள் சொல்கிறார்கள் என்று பார்க்கும்போது, நாம் கற்றுக்கொண்டிருக்கிற கல்விக்கு என்ன பெயரு, அதை நான் எவ்வாயில சொல்லவே கூடாது, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்ப அப்படிப்பட்ட கல்வி முறை தான் இன்றைக்கு இருக்கு. அப்போ இங்கே மகான்கள் ஞானிகள் வந்து இப்படி உயரிய விஷயத்தை சொல்லும்போது இந்த பூம வித்யா என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அருமையான விஷயத்தை சொல்லுது. அதாவது இங்கே வந்து சாக்கா சந்திர நியாயம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பேசும். சாக்கா சந்திர நியாயம்னா என்னன்னா, சாக்கானா கிளை, அதாவது ஒரு மரத்தினுடைய கிளையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த 3ஆம் பிறையை எப்படி சொல்லி கொடுப்போம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் கண்ணு 3ஆம் பிறை தெரியுதா பார்த்துட்டு வாடாம்பாங்க அம்மா, உடனே அவன் போய் பார்த்துட்டு வந்து, அம்மா தெரியலையம்மா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலம்மா, அம்மா சரி வாடா நான் காட்டித்தரேன்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுவா, ஒரு மரத்துக்கிட்ட நிற்க வைப்பா, நில்லுடா இந்த இடத்துலன்ட்டு நிற்பான். பார் அந்த மரம் தெரியுதாடா, ஆ தெரியுதும்மா, பார் அந்த மரத்தில் மேலே பார் உனக்கு 3ஆவது கிளை தெரியுதா, எண்ணிப்பார் 1, 2, 3, ஆமாம்மா 3ஆவது கிளை தெரியுது. சரி அந்த 3ஆவது கிளையில் பார் அந்த ஓரத்தில் கார்னருக்கு வாவேன், அங்கே ஒரு இலை தெரியுதா, ஆ தெரியுதும்மா, அந்த இலைக்கு பக்கத்தில் பார் லேசாக அப்படியே ஒரு நிலவு பிறை தெரியும் பாரு அப்படின்னு காட்டு கொடுப்பான். இவனும் அந்த பையனோட பையனா பக்கத்துல உட்காந்து அந்த பையனோட கன்னத்துல இவளுடைய கன்னத்தை வச்சு ஒட்ட வச்சு, ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே வியூ இருக்கணும் இல்லையா, இவன் எங்கேயோ இருந்துட்டு அவன் எங்கேயோ இருந்து சொன்னா அந்த வியூ செட் ஆகாது, அதுதான் அந்த தாய்மை உணர்வு. அப்ப அந்த வியூ என்னன்னா, தனக்கும் பையனுக்கும் ஒரே மாதிரி வியூ இருக்கணும்ட்டு அந்த பையனோட கன்னத்துல இவளுடைய கன்னத்தை ஒட்ட வச்சு ரெண்டு பேரும் ஒரே வியூல நின்று பாரு இப்ப அந்த இலைக்கு பக்கத்துல தெரியுதான்னு காட்டி கொடுப்பா பாருங்க, அவன் ஆ இப்போ பார்த்துட்டம்மா பிற தெரிஞ்சிருச்சின்னு சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பான். அப்போ இது மாதிரி ரிஷிகள், இப்போ நான் சொல்கிற வர்ற அந்த ஓமானம் ரிஷிகள் அப்படி காட்டி கொடுக்கிறார்கள், இறைவனை அப்படி காட்டி கொடுக்கிறார்கள். ஏன்னா இறைவனை வந்து நீங்கள் புரியல, அப்படி தெரியல, இப்படி தெரியல, எங்கே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி புலம்பாதீங்க, உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் அப்படின்ட்டு சாக்கா சந்திர நியாயம் அப்படின்ட்டு ஒரு அருமையான வழிமுறையை அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. மூன்றாம் பிறையை பார்ப்பதற்காக ஒரு மரக்கிளையை காட்டி, அந்த மரக்கிளையிலே இருக்கின்ற ஒரு இலையை காட்டி, அந்த இலைக்கு அருகிலே இருக்கின்ற பிறையை காட்டுகின்ற ஒரு நியாயம், அது வந்து சாக்கா சந்திர நியாயம் என்று பெயர். அது மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே சாஸ்திரம் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குது, கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்குது, இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத காட்டி கொடுக்குது. அதுதான் நம்முடைய சனாதன தர்மம். நம்முடைய சனாதன தர்மம் அப்படி ஒரு உயரிய தர்மம். அப்போ அதுதான் இங்கே வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்முடைய தர்ம வாழ்க்கையை வாழ வச்சிருக்கு. சமுதாயத்தில் இன்றும் அந்த நியாயம் சாகாமல் இருக்குது, அதுதான் இங்கே வாழ்க்கை. ஏன்னா ஒரு பக்கம் பாருங்களேன், கெட்டவன் வந்து அந்த பிரிட்ஜினுடைய அந்த பில்லரை இடம் மாற்றினான், இன்னொரு பக்கம் நல்லவன் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டான், அது இடம் மாறக்கூடாது, சரியாகத்தான் அமைக்கப்பட வேண்டும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான். அப்போது ஒருத்தர் கெட்டவனாக இருந்தால் இன்னொருத்தர் நல்லவன் இருக்கிறான் பாருங்கள், அதுதான் பேலன்சிங்னு சொல்கிறோம். இங்கே வந்து இயற்கை வந்து தன்னை சமன்படுத்தி கொண்டே இருக்கும். இயற்கையை வந்து யாராலையும் ஜெயிக்கவே முடியாது, ஏன்னா இயற்கை தான் இறைவன். அப்போ நீங்கள் என்ன அக்கிரமம் பண்ணாலும் அந்த அக்கிரமத்துக்கான அழிவை அவர்கள் அடைய வேண்டும். இப்போ சமீபத்தில் பார்த்தோம் ஹிமாலயாவில், ஹிமாலயாவில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக பண்ணிட்டானுங்க. ஹிமாலயா வந்து எல்லாமே டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிடுச்சு. இப்போ ஹிமாலயா மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லா கோயில்களுமே டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிடுச்சு, அப்படி தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, எத்தனையோ பல வருடங்களாக நிறைய லாட்ஜுங்கெல்லாம் கட்டிட்டானுங்க, நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் கட்டி, எல்லாம் சாப்பாடு அங்கே வர்றவனுக்கெல்லாம் தங்குறதுக்கு லாட்ஜ் இப்படியே கட்டி 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 என்ன பண்ணிட்டானுங்க, அதாவது நதியினுடைய பாதையை ஆக்கிரமிச்சிட்டானுங்க. அதாவது கங்கை நதியை உற்பத்தி ஆகி அங்கே மேலிருந்து இமயமலை மேல் பகுதியிலிருந்து அது கிளம்பி வரக்கூடிய நதி பாதையை இவனுங்க ஆக்குப்பை பண்ணிட்டானுங்க, அடைச்சிட்டானுங்க. அடைச்சிட்டானுங்கன்னா இவனுடைய கண்ணோட்டம் என்ன, இந்த மனிதர்களுடைய முட்டாள்தனம் என்ன, அது என்னங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 50 அடி அகலத்தில் பாயுமா, நாம் ஒரு 200 அடி 300 அடி அகலம் விட்டுருக்கோம் போதும் அப்படின்னு நினச்சிட்டானுங்க. அப்படின்னு நினச்சிட்டு அந்த நதி பாதையில் ஒரு 200 அடி 300 அடி டிஸ்டன்ஸை விட்டுட்டு இந்த பக்கமும் நிறைய வீடுங்க, அந்த பக்கமும் நிறைய வீடுங்க. ஆனால் இயற்கை அன்னை அதை அனுமதிப்பாளா? திடீர்னு வந்து ஒரு பயங்கரமான இடி மின்னலோட மழை, அதுக்கு தான் நம்ம மேக வெடிப்புன்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இப்போல்லாம் வந்து அதை மேக வெடிப்புன்னு சொல்கிறாங்க. மேக வெடிப்புனா என்னென்னா, திடீர்னு அந்த மேக வெடிப்பு உண்டாகும் போது கண்டினியூஸாக மழை, ரொம்ப பயங்கரமான மழை, அது அந்த எத்தனையோ மில்லி மீட்டர் அது பெய்யும், சாதாரண மழையெல்லாம் கிடையாது, அடித்து தள்ளும் அந்த மழை. அப்போ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான மழை இமயமலையில் மேலே பேஞ்ச உடனே அப்படியே காட்டாற்று வெள்ளம் அப்படியே புரண்டுக்கிட்டு வருது பாருங்கள் அந்த வெள்ளம். அது அப்படியே வந்து அந்த ரிவர் பாதையில் தான் வருது, ஆனால் வந்தது திரும்ப முடியல, வந்த வேகத்தில் அப்படியே அங்கே இருக்கிற கட்டடங்களை பூரா அடித்து தூக்கிட்டு அப்படியே ஒரு அதனுடைய பாதையை சரி பண்ணி அப்புறம் திருப்பி அது அதனுடைய பாதையில் போக ஆரம்பிக்கும். ஏன்னா அது பொறுத்த வரைக்கும் அது பாதையில் போகுது, அந்த பாதையை அடைச்சவன் யார், மனிதன் தானே. இதுதான் சிவில் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இன்றைக்கி படித்த சிவில் இன்ஜினியரிங்லாம் இப்படி தான் இருக்கானுங்க. அதுதான் நான் சொல்கிறேன், கல்வி முறை வந்து இயற்கையே கேடு பண்ணி வாழுகின்ற கல்வி முறை. அதாவது இயற்கையே கெடுப்பான், இவன் வாழ்ந்தால் போதும் சுயநலம், ஏன்னா இவன் இயற்கைக்கு வேறாக இருக்கிறதா இவனுக்கு ஒரு நினப்பு. அதுக்கு என்ன காரணம், அவன் படித்த படிப்பு அப்படி. அப்போ இயற்கையை வந்து சீர்கேடு அடைய வச்சு இவன் வந்து கட்டடம் கட்டி அதில் லாட்ஜ் வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பான், அப்போ இயற்கை அதை அனுமதிக்குமா? எங்கெல்லாம் வந்து சமன்பாடு குறையுதோ அங்கெல்லாம் இயற்கை தன்னைத்தானே சமன்படுத்தி கொள்ளும், அதுதான் இறைவன், அதுதான் இயற்கை. அப்போ இங்கே வந்து அதை யாராலையும் வெல்லவே முடியாது, ஏன்னா மனிதன் வந்து இவனுடைய புத்திசாலித்தனத்தெல்லாம் அதுக்கிட்ட காட்டவே முடியாது. ஏன்னா அது பேரறிவு, இவன் வந்து சிற்றறிவாளன், இவன் வந்து சும்மா கொஞ்சோண்டு அறிவை வந்து புற அறிவை படிச்சுட்டு இவன் எல்லாம் தெரிஞ்சிடுச்சின்னு சொன்னான்னா இயற்கை எப்படிப்பட்ட ஒரு ரித்தமில் வேலை செஞ்சிட்டு இருக்க, அதனுடைய ரித்தம் எப்படி இயற்கையை நீங்கள் கவனித்து பாருங்க. ஒரு ஆலமர விதை தான், திருப்பியும் அதே உத்தாளகர் சொல்கிற விஷயம்தான், ஒரு ஆலமர விதை எடுத்து கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உரண்டையாட்டம் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கு, அந்த உரண்டைக்குள்ளே ஒரு அறிவு இருக்குங்க. ஆலமர விதையை வந்து உடச்சி பார்த்த உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, அந்த துகள் இருக்குல்லப்பா அந்த துகளை எடுத்து ரெண்டாக நறுக்குனியான்னு கேட்டார். ஆமாப்பா, அந்த சிறிய துகள் எடுத்து நான் ரெண்டாக நறுக்குனேன், அதுக்குள்ளே என்ன பார்த்தேன், ஒன்றுமே பார்க்கல, ஆனால் ஒன்றுமே இல்லையே, சூன்யம், ஆனால் அதில் ஒரு அறிவு இருக்குங்க. அது என்ன பண்ணுது தெரியுமா, அதை மண்ணுக்குள்ளே வச்ச உடனே அந்த அறிவு ரெண்டு இலையை விடுதுங்க. திடீர்னு அந்த விதையிலேருந்து ரெண்டு ஒரு சின்ன தண்டு வருது, அந்த தண்டுலேருந்து ரெண்டு இலை வருது, அந்த இலையில் நிறைய பகுதிகள் இருக்குது, அதில் பச்சையம் நிறம் இருக்குது. அப்புறம் அந்த இலை அப்படியே வளர்ந்து ஒரு கிளை ஆகுது, அந்த கிளை மரமாகுது, மரத்திலிருந்து இலைகள், காய்கள், பூக்கள், கனிகள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அதனால் படைக்க முடியுதுங்க. அப்போ எப்படிங்க அது சாத்தியம்? ஒரு சின்ன விதை அதுக்குள்ளேருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலமரத்தை உருவாக்குறதுக்கான ஒரு அறிவு யாருங்க கொடுத்தா அதுக்குள்ள? அது இப்படி இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கு பாருங்க. இப்படி இந்த பக்கம் கிளையை போட்டும், அந்த பக்கம் ஒரு கிளை போட்டும், அந்த கிளையில இலை இப்படி வரட்டும், அந்த இலைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு பூ, அந்த பூவில் ஒரு அழகு. அந்த பூவை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பூவை வந்து நீங்கள் ஜஸ்ட் கையில் எடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா, அதில் மகரந்த தூள், அதை சுற்றி அழகான இதழ்கள், அந்த இதழ்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினியர் கூட அப்படி டிசைன் பண்ண முடியாது. இப்போ நீங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரிங் ஒர்க்கு பண்ணால் கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு எம்ப்ராய்டரிங் ஒர்க் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு புடவையிலையோ ஒரு சாரியில் ஏதாவது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எம்ப்ராய்டரிங் பண்ணி அந்த டிசைனை நீங்கள் உருவாக்குவீங்க. ஆனால் இயற்கை பாருங்களா, அந்த பூவை தானாகவே டிசைனை உருவாக்கியிருக்கு. அப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இதுதான் அறிவு. அப்போ இறைவன் எப்படி அறிவாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம் நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறதெல்லாம் வந்து அந்த பேரறிவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு சாதாரண அறிவு கிடையாது. பூமா, பூமா, பூமானா மிக பெரியது, மிக உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இந்த பூம வித்யா பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அறிவு, எல்லாவற்றிலும் அறிவு, எங்கும் அறிவு, எதிலும் அறிவு, எல்லையில்லாத அறிவு. அப்போ அப்படி ஒரு அறிவை வச்சுக்கிட்டு இருக்கிற அதுக்கிட்ட போய் இவன் அல்ப அறிவு, இவனுடைய அல்ப அறிவு என்ன, மனிதனுடைய அல்ப அறிவு வந்து புற விஷயம். ஒரு சயின்ஸை படிச்சுட்டா பெரிய சயின்டிஸ்ட் நினச்சிக்கிறான், ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டா இந்த கடவுளை ஆயிட்ட மாதிரி அவன் நினச்சிக்கிறான். அப்படியே நான் மருத்துவம் படிச்சுட்டா நான் எல்லாரையும் காப்பாற்றிடுவேன்னு நினைக்கிறான். ஏன் எல்லாரையும் காப்பாற்ற முடியல? அது முடிவு பண்ணணும். நீ காப்பாற்றுறியா காப்பாற்ற கூடாதான்னு அது முடிவு பண்ணணும். அப்போ தான் இதெல்லாம் நடக்கும். அப்போ எல்லாமே அதனிடத்தில் இருக்குது. அப்போ அதனிடத்தில் போகணும்னா நாம் எப்படி மாறணும், நம்முடைய தகுதியை எப்படி நம்ம உயர்த்திக்கணும், அந்த பாதைக்குள்ளே பயணம் பண்ணுறத இங்கே ரிஷிகள் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்தை, பிரம்ம ஞானத்தை அடைய வேண்டுமென்றால் குருவின் உபதேசம் மூலமாகத்தான் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் பூம வித்யா. பூம வித்யாவுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, சும்மா நாரதர் தானாகவே நாலேஜ் கேதர் பண்ணிட முடியாது. நாரதருக்கு வந்து சாஸ்திரங்கள் தெரியலாம், புராணங்கள் தெரியலாம், அவருக்கு வந்து வானவியல் சாஸ்திரம் தெரியலாம், ஆயுர்வேத மருத்துவம் தெரியலாம், ஆனால் அதெல்லாம் நாலெட்ஜ், வெறும் சப்தம். அப்போ நான் எதை தெரிஞ்சுக்கணும்? எதை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாகுமோ அதை தெரிந்து கொள்வதற்கு குரு தேவை. அந்த குரு தான் இங்கே யாரு? சனகாதி முனிவர்களில் ஒருவராக இருக்கின்ற சனத்குமாரர். அப்போ இது மாதிரி ஒரு குருவை நாட வேண்டும். அந்த குருவை நாடுவதற்கு வருகின்ற மாணவன் எப்படிப்பட்டவன் அதை பாருங்க. சும்மா நீங்கள் வந்து சாஸ்திரங்களை சாதாரணமாக எடை போட்டக்கூடாது. இந்த உபநிஷத்தெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. குருவை நாடி வருகின்ற மாணவனே ஒரு பெரிய பாண்டித்யம் பெற்றவன், சாதாரண மாணவன் கிடையாது. வருகின்ற நாரதன் வந்து எல்லாம் தெரிந்தவன், ஆனால் அவனே வந்து யார்கிட்ட வந்து சரண்டர் ஆகிறான்? சனகாதி முனிவர்களில் ஒருவராக இருக்கின்ற சனத்குமாரர் இடத்துல சரண்டர் ஆகிறான். அப்போ இங்கே குரு சிஷ்ய உறவு எப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதுக்காக இங்கே பூம வித்யா பேசுது. பூம வித்யா வந்து எப்படி பேசுதுன்னா, குருங்கிறவர் வந்து ஒரு மாணவனை இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு செல்கின்றார். அப்போ இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு செல்பவர் தான் குரு. அப்போ அப்படிப்பட்ட குருவை நாம் அடைய வேண்டும். அப்படி அடைந்து விட்டால் மட்டும் போதாது, அந்த குருவின் உபதேசத்தின் மூலமாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். சும்மாலாம் வந்துடாது. அப்போ அது மாதிரி இங்கே வந்து பூம வித்யா மிக அருமையான விஷயங்களை எடுத்து சொல்லுது. குருவினிடம் எப்படி செல்ல வேண்டும் என்பதையும் இங்கே எடுத்துரைக்கிறது. குருவை பார்க்க போகிறதுன்னா எப்படி அவர் இடத்துல போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இங்கே இந்த பூம வித்யா பேச போகுது. அப்போ இந்த பூம வித்யாவில் வந்து நாரதர் வந்து சனத்குமாரர் என்கின்ற குருவை அடைந்து, பகவானே ஆத்ம ஞானத்தை எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கிறார். சனத்குமாரரும் அதற்கு இசைந்து, நாரதா, முதலில் நீ எதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறாய் என்று எனக்கு சொல், நான் அதையெல்லாம் தவிர்த்து அதற்கு மேலானதை உனக்கு உபதேசிக்கிறேன் என்று கூறினார். ஏன்னா உனக்கு என்னென்ன தெரியும்னு தெரிஞ்சுக்கிட்டா நான் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லப்பா. உனக்கு வேதம் தெரியுமா? சரி, அப்போ நான் வேதத்தை எடுக்க வேண்டாம். உனக்கு ஆயுர்வேத மருத்துவம் தெரியுமா? அப்போ நான் ஆயுர்வேத மருத்துவம் பற்றி பேச வேண்டியதில்லை. அப்புறம் உனக்கு என்னென்ன தெரியும் சொல்லிடு, எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா உனக்கு தெரியாத விஷயத்தை மட்டும் நான் டைரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு அவர் வந்து நாரதர்கிட்ட சனத்குமாரர் சொல்கிறதுனால, நாரதர் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பூரா எடுத்து இவர்கிட்ட சொல்கிறதுனால இவர் அதை கேட்டுட்டு, இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், ஆனால் இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தான் என்று நீ அறிந்து கொள்வாயாக அப்படின்னு ஒரு அருமையான உபதேசத்தை சனத்குமார் அவர் வந்து நாரதர்கிட்ட சொன்ன உடனே நாரதர் அப்படியே சாஷ்டாங்கமாக அவருடைய காலில் விழுந்து, ஐயனே, இவைகளெல்லாம் வெறும் வார்த்தைகள் தான் என்று நான் அறிந்து கொண்டேன். ஆகவே தாங்கள் அந்த உயரிய வித்தையை, அந்த பூமாவை எனக்கு காட்டி கொடுங்கள் என்று வேண்டுகிறார். அது உங்களை போன்ற ஞானிகள் மூலமாகத்தான் நான் உணர முடியும். ஆகவே தாங்கள் எனக்கு இதை அவசியம், உங்கள் திருவாய் மலர்ந்து இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஏனென்றால் இங்கு ஆத்மாவை அறிந்தவன் எல்லா துயரங்களையும் வென்றவன் ஆகின்றான். ஐயனே, நான் மிகவும் ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றேன், என்னை இந்த துயரத்திலிருந்து காப்பாற்றுவீர்களாக என்று நாரத மகரிஷி வேண்டினார் என்று இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ பாருங்களேன், இப்போ நாரத மகரிஷி வந்து சனகாதி முனிவராக இருக்கின்ற சனத்குமாரர் இடத்துல போய் கேட்கும்போது, நான் துயரத்தில் இருக்கிறேன்ங்கிறார். பாருங்க, துயரத்தில் இருக்கிறேன்னு யாரை சொல்லுவாங்க? ஒரு சராசரி மனிதன் தான் சொல்லுவான், நான் துயரத்தில் இருக்கிறேங்க, எனக்கு பிரச்சனைங்க, என்னால் பிரச்சனை விடுபட முடியலைங்கன்ட்டு. ஆனால் இப்போ நாரதர் வந்து ஒரு சராசரி மனிதன் கிடையாது, அவர் வந்து பல விஷயங்களை கற்று வைத்திருக்கிற ஒரு பாண்டித்யம் பெற்றவர். அவருக்கு நான்கு வேதங்கள் தெரியும், ரிக்கி அஜுர் சாம அதர்வனம் தெரியும், மந்திரங்கள் தெரியும், மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்காரு, மருத்துவம் தெரியும். ஆனாலும் நான் வேதனையில் இருக்கின்றேன் சொல்றாருன்னா என்ன பாயிண்ட் இங்க புரிஞ்சுக்கணும்னா, இறைவனை ஒருவன் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவனுக்கு துயரம் தீராது. இதுதான் பாயிண்ட். அதுக்காக இந்த இடத்துல ஹைலைட் பண்றாங்க, மகான்கள் வந்து இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. நீங்க உலகத்துல எதை வேணா படிச்சு வச்சிருக்கலாம், அத்தனை வித்தைகளும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கலாம், 64 கலைகள் நீங்க கற்று வச்சிருக்கலாம். ஆனா 64 கலைகளும் கற்று வைத்த ஒரு பாண்டித்யம் பெற்ற பண்டிதனாக நீங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு துயரம் இருக்கத்தான் செய்யும். ஏன் துயரம் இருக்கு தெரியுமா? நீங்க இறைவனை அறியவில்லை, கடவுளை அறியவில்லை, பிரம்மத்தை அறியவில்லை, அதனால உங்களுக்கு துயரம் இருக்கத்தான் செய்யும். அப்ப துயரம் நீங்க வேண்டுமானால் அந்த ஆத்மாவை, அந்த பரமனை, அந்த இறைவனை அறிந்தால் மட்டும்தான் துயரம் தீரும். இல்லைன்னா துயரம் தீரவே தீராது. ஏன்னா மத்த என்ன வேணா நீங்க படிச்சிருங்க, எல்லாமே வேஸ்ட். அதான் இங்க அழகா சொல்றாரு, மகானே, என்னை துயரத்திலிருந்து காப்பாற்றுவீர்களாக என்று நாரதர் வேண்டினார். சனத்குமாரர் கூறத் தொடங்கினார். அதுக்கு பேர் வந்து ஆத்மஸ்துதி. நாரதரே, இந்த ஞானத்தை அடைய வேண்டுமென்றால் அதற்கான ஒரு உந்துதல் இருக்க வேண்டும். நம்மிடம் இருக்கின்ற சாதாரண புற அறிவினால் எல்லா துயரங்களையும் நிரந்தரமாக போக்கிக் கொண்டு ஆனந்தத்தை அடைய முடியவே முடியாது என்பதை உன்னுடைய மனதால் நீ நன்கு உணர வேண்டும் என்று இங்கே முதல் வாக்கியத்தை உபதேசிக்கிறார். இங்கு சனகாதி முனிவர்களிலே ஒருவராக இருக்கின்ற சனத்குமாரர் நாரதருக்கு சொல்லுகின்ற முதல் அறிவுரை என்ன அப்படின்னா, இந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்ற உந்துதல் இருக்க வேண்டும். அது நம்மிடம் இருக்கின்ற புற அறிவினாலே எல்லா துயரங்களும் நாம் நிரந்தரமாக போக்கி ஆனந்தத்தை அடைய முடியும் என்று நினைப்பது நம்முடைய அஞ்ஞானம், நம்முடைய அறியாமை என்பதை நீ மனதினால் நன்கு உணர வேண்டும் என்று இங்கு எடுத்து சொல்லும்போது நாரதரும் அதை நன்கு உணர்ந்தார். ஆமையனே, இவ்வாறே நான் மனநிலையில் சிக்கிக் கொண்டிருந்தேன், ஆகவே தாங்கள் தான் இதற்கான விமோசனத்தை எனக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்கவே சனகாதி முனிவர்களே ஒருவராக இருக்கின்ற சனத்குமாரர் சொல்றார், குருவிடம் செல்லும்போது நம்மிடம் இருக்கின்ற புற அறிவையெல்லாம் நீக்கிவிட்டு செல்ல வேண்டும் என்று அடுத்த ஒரு அருமையான விஷயத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இப்போ இது மாதிரி பாடங்களை படிக்க வரும்போது எனக்கு அது தெரியும் இது தெரியும் நான் எல்லாம் கத்தி வச்சிருக்கேன்னு எனக்கு சொல்லவே கூடாது. ஏன்னா நாரதரை விட பெரிய ஆளா நாம்பெல்லாம், நம்ம நாரதர் மாதிரி எல்லாம் படிச்சிட்டோமா? எல்லாம் படித்த பண்டிதனாக இருக்கின்ற நாரதனே எனக்கு எல்லாம் சப்தங்கள்னு அவர் குரு சொல்லிட்டாருங்கும் போது நம்ம இதை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணணும், எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நீங்க சொல்றதுக்கு என்ன இருக்குது, ஒண்ணுமே தெரியாதுங்க, நீங்க தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம குரு கிட்ட போகணும். எனக்கு எதுவுமே தெரியாது ஐயனே, நீ கற்றுக் கொடுங்க, நீங்க சொல்றதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன்ட்டு நம்மளை முழுமையாக குருவின் இடத்துல ஒப்படைக்க வேண்டும். அதுதான் எங்க அடுத்த பாயிண்ட். குருவிடம் செல்லும் போது நம்மிடம் இருக்கின்ற எல்லா புற அறிவையும் எல்லா அகங்கார அறிவுரைகளையும் நீக்கி விட்டு செல்ல வேண்டும். ஒருவன் ஒரு பிறவியில் ஒரு விஷயத்தில் தான் நிஷ்டை அடைய முடியும். அந்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஆத்மாவை அறிந்தவன் மட்டும்தான் நிஷ்டை அடைய முடியும். நிஷ்டைனா என்ன, தன்னுடைய சொரூபம், ஆனந்த நிலை, தன்னுடைய இருப்பு, தன்னுடைய இருப்புக்குள்ள போக முடியும். ஏன்னா நிஷ்டைன்னா அப்படியே அமர்ந்து விடுவது, நிஷ்டையில் உட்காந்துருன்னு சொல்றோம்ல, நிஷ்டைன்னா அவர் நிஷ்டையில் இருக்காருங்க, அவர் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். அந்த வார்த்தை நிஷ்டைங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா, இருப்புன்னு பேர், இருப்பு அவ்வளோதான். அது அப்படியே இருக்குது, அது அது அசையாது, அப்படியே அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாக இருக்கும். அப்போ அந்த நிஷ்டையை நம்ம அடையணும் அப்படின்னா அது வந்து ஒரே ஒரு விஷயத்தில் அடைய முடியும். அது என்ன தெரியுமா? அது இறைவனை, பிரம்மத்தை, ஆத்மாவை உணரும் போது மட்டும்தான் நம்ம அந்த பிரம்ம நிஷ்டன் ஆக முடியும். பிரம்ம நிஷ்டன் அப்படிங்கிற வார்த்தை அதுதான், பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்ம நிஷ்டன். அப்போ அந்த பிரம்ம நிஷ்ட தன்மையை நம்ம அடையணும். அப்போ அந்த பிரம்ம நிஷ்டனாக நம்ம மாறாமல் இந்த உலகத்தில் வேற நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவைகள் எல்லாம் நமக்கு ஒரு சோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்காமல் இருக்கவே இருக்காது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் அந்த கல்வியினால் உங்களுக்கு கஷ்டம் வரும். அடுத்த வகுப்பில் இதனுடைய கண்டினியூட்டி தொடங்குவோம். நன்றிங்க. ஓம் தத்சத்.